أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله.
وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوما كفور. قال رسول الله صلى الله عليه وسلم: பல்லிகு அன்னி வலவாய. ரவாஹுல் புகாரி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் அருள் கொடைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்ற இந்த தலைப்புல ஒரு மணி நேரம் இல்ல, நல்லவேளை இன்னைக்கு சுல்தான் வரை இல்ல, நமக்கு சீட்டு சீக்கிரமா தரமாட்டாங்க. இருந்தால் நான் வந்து சுபுகு வர நான் இந்த தலைப்புல பேசினால அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை வந்து முழுமையாக சொல்லி முடித்துவிட முடியாது. இத வந்து நானா சொல்லல, குர்ஆன்ல வந்து ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா இப்ராஹிம் என்ற அந்த சூராவுல வஇன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணினால், என்ன நினைத்தால், லா துஹ்ஸுஹா, அவைகளை எண்ணி முடித்து விட முடியாது. எண்ணற்ற நிஅமத்துகளை, எண்ணற்ற அருள் கொடைகளை அல்லாஹு ரபுல் ஆலமீன் உங்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம சில நியமத்துகளை வந்து அல்லாஹ் பறைசாட்டுகிறான். உதாரணமாக, அலம் நஜால் லஹு ஐனைனி வலிசானன் வஷபதைன் என்று சொல்லி சில நியமத்துகளை வந்து அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். ரெண்டு கண்களை நான் தரவில்லையா? அப்ப கண்கள் என்பது வந்து அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு அருள் கொடை. கண்கள் வந்து அருள் கொடை. அது மாதிரி வலிசானன், நாம் நாவை தரவில்லையா? வஷஃபதைனி, இரண்டு உதடுகளை தரவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்விகள் கேட்கிறானே. அப்ப இந்த ரெண்டு உதடுகள், நாவு, கண்கள், கையி, காலே, இப்படி உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ்வுடைய பெரிய அருள் கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த அருள் கொடைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா சூரத்து தகாசுருங்கிற அந்த சூராவுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாளை வருவையில ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். நியமத்துகளை வந்து அல்லாஹ் கொடுத்துட்டான், கொடுத்த ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்ன செய்வானோ, நிச்சயமாக உங்களை விசாரிப்பான். எதை பற்றி விசாரிப்பான்? அனின் நயீம், ஒவ்வொரு நியமத்தை பற்றியும், ஒவ்வொரு அருள் கொடைகளை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என் அருமை சகோதரரே, இந்த ஒவ்வொரு நியமத்துகளுக்கும் நாளை மறுமையில் கட்டாயம் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். பதில் சொல்லாமல் மறுமையில் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. இதுல அருள் கொடைகளை பற்றி சொல்வதாக இருந்தால், சஹாபாக்களுக்கு செய்த அருள் கொடைகளை விட நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் அள்ளி அள்ளி தந்திருக்கிறான். உதாரணமாக, பொருளாதாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார விஷயத்தில நபிமார்களுக்கு செய்யாத நியமத்துகளை, சஹாபாக்களுக்கு செய்யாத அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் அலுசல்லம் இந்த பொருளாதார விஷயத்திலே காசு பணங்கள் என்ற இந்த நியமத்து விஷயத்தில பெரிய அளவுக்கு காசு பணங்களை அனுபவிக்கவில்லை. சஹாபாக்கள் பெரிய அளவுக்கு பொருளாதார செல்வங்களை அனுபவிக்கவில்லை. எந்த அளவு தெரியுமா? காசு பணங்களை அனுபவிக்கவில்லை என்று சொல்வதை விட அந்த பொருளாதார நியமத் என்ற அந்த செல்வம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, சஹாபாக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கிற அந்த ஒரே ஒரு செய்தியை நான் ஞாபகமூட்டுற. ஹிஜ்ரி 5வது ஆண்டு அகல் போர் என்ற ஒரு போரை நபிகள் நாயகம் சந்திக்கிறாங்க. அகர் போர் என்ற இந்த போரை திருமலை குர்ஆன்ல அதாவது 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாப், அஹ்சாப் என்ற அந்த சூறாவில அகல் போரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த அஹ்சாப் என்ன அர்த்தம்? அரபில வந்து ஹிஸ்பு என்றால் ஒரு கூட்டம். ஹிஸ்புனா என்ன? ஒரு கூட்டம். நீங்க வந்து தினமணி மாதிரி பத்திரிகையை படித்து பார்த்தால் காஷ்மீர் சம்பந்தப்பட்ட செய்திகளை போடும்போது ஹிஸ்புல் முஜாஹிதீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்று சொன்னால் ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்று அர்த்தம். அரபியில் ஹிஸ்பு என்றால் ஒரு கூட்டம். இந்த ஹிஸ்பு என்ற வார்த்தைக்கு பன்மை அஹ்சாப், பல கூட்டங்கள் என்று பொருள். திருமறை குர்ஆன்ல 33வது சூராவுக்கு பேரை என்ன? சூரத்துல் அஹ்சாப், பல கூட்டங்கள் என்று பொருளை நம்ம பார்க்க முடியுது. இந்த சூராவுக்கு அஹ்சாபுன்னு பேர் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, அகல் போரை பொறுத்தவரை நபிகள் நாயகத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக, இந்த இஸ்லாத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக எல்லா கூட்டங்களும் ஒன்று திரட்டு வந்தார்கள். யாரெல்லாம்? அரபியர்கள், அரபி அல்லாதவர்கள், காபிர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இப்படி எல்லா மக்களும் ஒன்று திரண்டு வந்த காரணத்தால அந்த அகல் போரை திருமறை குர்ஆன்ல அஹ்சாப், பல கூட்டங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அகல் போர் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சேர்ந்து மதீனாவை சுத்தி என்ன செய்யறாங்க? பெரிய வந்து ஒரு அகல தோன்றாங்க. ஆழமான அகலமான ஒரு பெரிய ஒரு பள்ளத்து அகல எல்லோரும் சேர்ந்து தோண்டுவார்கள். அதுல ரசூல் சாஸ்திரம் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தோண்டும் போது கடுமையான பசி அவங்கள வந்து வாட்டு. பசியுடைய உச்சகட்டத்தின் காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகல் தோண்டுவதை நிறுத்தி கொண்டு நேரா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் மனைவிமார்கள்ட்ட கேட்பாங்க, உண்ணுவதற்கு பசி என்னை வாட்டுகிறது, உண்ணுவதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா, ஏதாவது வழி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட போய் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மனைவிமார்கள் எல்லாரும் சொன்ன ஒரே பதில், மா இந்தி இல்லா மா உன், தண்ணீரை தவிர எங்களிடத்தில் வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு மனைவிட்ட போய் கேட்பாங்க, அந்த மனைவி சொல்லுவாங்க, மா இந்தி இல்லா மா உன், தண்ணியை தவிர என்ன இல்ல, எங்கள்கிட்ட வந்து வேற எதுவுமே இல்ல என்று ஒரு மனைவி சொல்ல. அடுத்த மனைவிட்ட போக அவங்களும் சேம் அதே பதில சொல்லுவாங்க, மா இந்தி இல்லாமா. அடுத்த மனைவி, மா இந்தி இல்லாமா. எல்லா மனைவர்களும் தண்ணீரை தவிர உண்ணுவதற்கு வேற எதுவும் இல்லை என்று சொன்ன காரணத்தால் பசியில் வாடக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்க முடியாமல் ஏதாவது ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போகலாமே, போய் உணவை உண்டு பசியை போக்கிக் கொள்ளலாமே என்ற நல்ல எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருவார்கள். ஒரு சஹாபியுடைய வீட்டை நோக்கி செல்வார்கள். எந்த சஹாபி என்று சொன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வீட்டை நோக்கி போவாங்க. எதுக்கு போறாங்க? பசியுடைய உச்சகட்டம், சாப்பிடணும். அப்ப உணவை தேடி பசியுடைய உச்சகட்டத்தில் அபூபக்கருடைய வீட்டை நோக்கி செல்லும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அனுஹே அந்த பாதையில் ஆந்துகிட்டு இருப்பாங்க. அபூபக்கரை பார்த்த நபிகள் நாயகம் கேட்பாங்க, அபூபக்கரே எங்கே போகிறாய் என்று கேட்க, அபூபக்கர் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த பள்ளத்தை தோண்டினேன், அந்த அகலை தோண்டினேன், என்னை பசி வாட்டியது, என்னுடைய மனைவியிடத்தில் உண்ணுவதற்கு வழி இருக்கிறா என்று கேட்டேன், தேடி பார்த்து விட்டு உண்ணுவதற்கு வழியே இல்லை, தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னால் பசி என்னை வாட்டுகிறது, பசியுடைய கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வீட்டுக்கு நான் வரலாமா, உங்களுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய பசியை போக்கிக் கொள்ளலாமே என்ற எண்ணத்தில நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை சொல்வாங்க. சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொல்லுவாங்க, அபூபக்கரே உன் நிலை எதுவோ அதுதான் என் நிலையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உமருடைய வீட்டுக்கு போவோம், அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாலாம் என்ற எண்ணத்தில ரெண்டு பேரும் சேர்ந்து உமருடைய வீட்டுக்கு போவாங்க. போய்கிட்டு இருக்கும் போது உமர் அலி அல்லாஹ் அதே திசை எதிர் திசையை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்பாங்க, உமரே எங்கப்பா போறான்னு கேட்பாங்க. அதுக்கு உமர் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த அகலை தோண்டினேன், என்னை பசி வாட்டியது, பசி வாட்டிய காரணத்தால் மனைவிடத்தில் உன்னோருக்கு உணவு கேட்டேன், என் மனைவி சொல்லிவிட்டார் மா இந்தி இல்லா மாவும், தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டார். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களுடைய வீட்டுக்கு வரலாமே, அல்லது அபூபக்கருடைய வீட்டுக்கு வரலாமே, உங்களுடைய வீடுகளுக்கு வந்து என்னுடைய பசியை போக்கிக் கொள்ளலாமே, நான் உண்ணலாமே என்ற எண்ணத்திலே வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை சொல்லுவாங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட சொல்லுவாங்க, உமரே உன்னுடைய நிலை எதுவாக இருக்கிறதோ அதுதான் என்னுடைய நிலையாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இரும்பெரும் சஹாபாக்கள் இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு பேரும் சேர்ந்து பசியுடைய உச்சகட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. அபு அய்யூபில் அன்சாரி என்ற ஒரு அன்சாரிய சஹாபி இருக்கிறார், அவருடைய வீட்டுக்கு போகலாம், அவருடைய வீட்டுக்கு போய் உண்டுவிட்டு வரலாம் என்று இந்த எண்ணத்தில் மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அபு அய்யூபில் அன்சாரி என்ற சஹாபியுடைய வீட்டுக்கு போவாங்க. இந்த மூணு பேரும் வரக்கூடிய இந்த கோலத்தை பார்த்த அபு அய்யூபில் அன்சாரி என்ற சஹாபி புரிஞ்சுக்கிறவாங்க, இவங்களுக்கு பசி வாட்டுது, பசி உடைய கொடுமையில் வந்திருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்ட அபு அய்யூபில் அன்சார் வெளியெல்லாம் என்ன செய்வது தெரியுமா, மூணு பேரையும் வரவேற்பாங்க, வீட்டில் உட்கார வைப்பாங்க, வீட்டிலே உட்கார வைத்து மூணு பேரும் உண்ணுவதற்காக அவர்களிடத்தில் இருந்த அந்த உணவுப் பொருள்களை குறிப்பாக பேரிச்ச பழங்களை அபு அய்யூபில் அன்சாரி என்ற சஹாபி மூணு பேருக்கு எடுத்து வைப்பாங்க. பேரித்த மரத்தை எடுத்து வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்த மரத்தை உண்ணாமல் பசியுடைய உச்சகட்டத்தில் அபு அய்யூபை பார்த்து சொன்னார்கள், அபு அய்யூபே கொஞ்சம் பேரித்த மரத்தை எடுத்து அபு அய்யூபுடைய கையிலே கொடுத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், அபு அய்யூபே என் மகள் ஃபாத்திமா மூன்று நாட்களாக உண்ணவில்லை, மூன்று நாட்களாக உண்ணாமல் இந்த பேரித்த மரம் கூட கிடைக்காமல் என் மகள் ஃபாத்திமா பசியில் உணவுக்காக வாடிக்கொண்டிருக்கிறாள், என் மகள் ஃபாத்திமாவிடத்தில் இந்த பேரித்த மரத்தை கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொல்ல அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரித்த மரத்தை ஃபாத்திமா நாயகிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அவை அருமை சகோதரர்களே, நபிமார்களுக்கு செய்யாத அருள்கொடைகளை, சஹாபாக்களுக்கு செய்யாத அருள்கொடைகளை, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு செய்யாத அருள்கொடைகளை பொருளாதார விஷயத்தில் காசு வர விஷயத்தில் நமக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி தந்திருக்கிற இந்த வரலாறுகள் சான்றா சான்று இல்லையா? அப்ப அருள் குடை விஷயத்தில் கொஞ்ச நெஞ்ச அருள் குடைகளை, கொஞ்ச நெஞ்ச நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தரல நிறைய கொடுத்துக்கிறான். அதுல ஒரு ஐந்து நியமத்துகளை பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன ஐந்து நியமத்துகள்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஐந்து நியமத்துகளை தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், இது தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், என் அருமை சஹாபாக்களே, ஐந்து வருவதற்கு முன்னால் இன்னொரு ஐந்தை கனிமத்தாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய பாக்கியமாக மிகப்பெரிய நியமத்தாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஐந்து நியமத்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். முதல் நியமத்தை சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, சிஹ்ஹதக கவுல சுக்மிக், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பெரிய ஒரு நியமத்தாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த நியமத்தை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளுங்கள். அப்ப ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் ஒரு அருள் கொடை. இந்த மாபெரும் ஒரு அருள் கொடையை உங்களுக்கு நோய் எப்போது வரும் என்று தெரியாது, சொல்லிவிட்டு வராது. நோய் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நோய் வந்துவிட்டால் நீங்கள் நன்மைகளை செய்ய முடியாது, தொழ முடியாது, நோல் வைக்க முடியாது, ஹஜ் செய்ய முடியாது, இன்னும் பல அவல்களை செய்ய முடியாது,
எனவே என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் சொன்னார்கள், சிஹ்ஹதக கபுல சுக்னிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்தை, இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப அவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடைகள்ல ஆரோக்கியம் என்பது வந்து மிகப்பெரிய நியமத்து, மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த ஆரோக்கியம் வந்து அருள் கொடைங்கிறது வந்து யாருக்கு தெரியுமா? யாருக்கு ஆரோக்கியம் இல்லையோ அவருக்கு தான் இது தெரியும், நமக்கு வந்து சொல்லத்துக்கு தெரியாது. அதாவது நிழலுடைய அருமைக்கு வந்து எங்க போவனே? வெயிலுக்கு போவனே. வெயிலுக்கு போனாதான் நிழலுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஒருத்தனுக்கு வந்து கண்ணு இல்ல, இந்த கண்ணுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. கண்ணுடைய அருமை யாருக்கு தெரியும்? யாருக்கு கண்ணு இல்லையோ அவன்கிட்ட போய் நீங்க விசாரிச்சு பாருங்க, அவனா கண்ணுடைய அருமையை வந்து முழுமையா சொல்லுவான். அதே மாதிரி பேசக்கூடிய நாவு, இந்த நாவின் அருமையை யாரு சொல்லுவான்னு சொன்ன, பேசக்கூடிய ஊபர் இருக்கிறானே, காது கேட்காத ஊபர் இருக்கிறானே, அவன்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, அவன் தான் இந்த நியமத்துகளை பத்தி முழுத்த சொல்ல முடியும். சுபஹானல்லாஹ், இந்த அருமை சகோதரர்களே, இந்த நியமத்துகள் ஆரோக்கியம் பெரிய நியமத்துங்கிறதுக்கு சில வரலாற்று நடந்த சம்பவங்களை உங்களுக்கு சான்றா சொல்றேன். அதாவது தமாமில் வாழக்கூடிய ஒரு சகோதரர், அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த, அதிலும் குறிப்பாக பட்டுக்கோட்டையை சார்ந்த ஒரு சகோதரர் தமாமில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னால அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. பிறந்த குழந்தை பச்சில பாலகன், அந்த பிறந்த குழந்தை எதை குடித்தாலும் அது விஷமாக மாறிவிடுகிறது. நடந்தது அந்த பெத்த சின்ன புள்ளங்க, பிறந்த சின்ன புள்ள, சின்ன புள்ளை பாலை குடித்தால் பால் உள்ள போய் எதா மாறுது? விஷமா மாறுது. தண்ணீரை குடித்தால் தண்ணீர் விஷமாக மாறுகிறது. தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடித்தால் அந்த தண்ணீரும் விஷமாக மாறுகிறது. எது உள்ள போனாலும் எதுவா மாறி போயிருது? விஷமா மாறுது. இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், மாஷா அல்லாஹ், நம்ம என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைய நான் கூட பாக்கிறேன், அந்த பாலை குடிச்சுட்டு அந்த விஷத்துடைய கொடுமை தாங்க முடியாமல் அந்த பச்சிலம் பாலகன் உயிருக்காக போராடுகிறது. நானும் அவரும் சேர்ந்து பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் பெரிய பெரிய டாக்டரை பார்த்து எனக்கு வந்து எப்படியாவது அவருக்கு உதவி செய்யணும், அந்த குழந்தைய காப்பாத்தி விடணும் என்ற எண்ணத்துல நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போறோம். போன பல டாக்டர்கள் உட்கார்ந்து ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க, இந்த உலகத்தில் பறக்கக்கூடிய 68,000 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு இப்படி ஏற்படுகிறது. இன்னைக்கு இந்த இந்த நூற்றாண்டுல இந்த உலகத்தில் பறக்கக்கூடிய 68,000 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு என்ன செய்யலாம்? எது உள்ள போனாலும் விஷமா மாறு. அப்ப உள்ள போகக்கூடிய இந்த உணவை ரத்தமாக மாற்றக்கூடியது, மலஜலமாக மாற்றக்கூடியது, இந்த உள்ள இயங்கக்கூடிய இது வந்து வேலை செய்யல, வேலை செய்யாம எதுவா மாறி போயிருது? விஷமா மாறுது என்று டாக்டர் சொல்ல, கடைசியில டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு வந்து மருத்துவமே இல்ல, இதுக்கு இன்னும் உலகத்துல மருத்துவம் கண்டுபிடிக்கவே இல்ல. 21வது நூற்றாண்டுக்குறோம் மனிதன் விஞ்ஞான விஷயத்தில எங்கோ சென்று கொண்டிருக்கிறார். இந்த விஞ்ஞான யுகத்தில இந்த மருத்துவ இந்த நோய்க்கு மருத்துவம் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களால் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்ன, 3 நாட்களுக்குள் இந்த குழந்தை மரணித்து விடும், மௌத்து தான் இந்த பிள்ளைக்கு மருத்துவம், வேற மருத்துவமே இல்ல என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அவர் என்கிட்ட கேட்கிறாரு, அந்த அவரும் அந்த குழந்தையுடைய தாயாரும் கேட்கிறாங்க, கவலை தாங்க முடியல, கொண்டுகிட்டு வந்து காபாவுக்கு போகலாமா கேட்கிறாங்க. நான் வந்து காபாவுக்கு கொண்டு போயிடுறேன், காபாவில வச்சு என் பிள்ளைக்கே நான் துவா செய்யறேன், அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டானா, அதன் மூலமா நோயை நீக்க மாட்டானா என்று அவர் கேட்கிறாரு. அதுக்கு மேலே காபாவுக்கு போறாரு. அல்லாஹ்வுடைய நாட்டை காபாவுக்கு போய் என்ன செய்ய முடியல, அந்த நோயை நீக்க முடியல, அந்த புள்ள வந்து மூத்தா போயிருச்சு என்ற செய்திய நான் என் கண்ணால தமாவுல பாத்துருக்கிறேன். அப்ப என் அருமையை சகோதரர்களே, நான் இப்ப ஒவ்வொன்னு யோசிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து தண்ணியை குடிக்கிறோம், பாலை குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிடுறோம், சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோமே. உணவு வந்து அதாவது ரத்தமாக ரத்தமா மாறுது, சக்தியா மாறுது, மனஜலமா மாறுது. ஆனால் அந்த பச்சிலம் பாலகளுக்கு எது உள்ள போனாலும் விஷமா மாறுத. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறாரு. இது பெரிய நியமத்தா நியமத்து இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, சிஹ்ஹதக கபுல சுக்னிக், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நோய் வருவதற்கு முன்னால ஆரோக்கியத்தை வந்து செல்வமா நினைச்சுக்கிறங்க என்ற இந்த ஹதீஸுக்கு இந்த வரலாற்று இந்த நடந்த சம்பவம் சான்றா சான்று இல்லையா? அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அதாவது தமிழ்நாடு மதுக்குவை சார்ந்தவர், சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால துபாயில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. துபாயில வேலை செய்யும் போது திடீர்னு அவருக்கு வந்து ஒழுங்கா யூரின் போகல, பெரிய நோயெல்லாம் கிடையாது, ஒழுங்கா யூரின் போக மாட்டேங்குது. அதுக்காக துபாயில வந்து மருத்துவமனை அங்க ரேட்டு ஜாஸ்திங்கறனால என்ன செஞ்சாரு, வெகேஷன்ல நேரா மதுக்கூருக்கு வர்றாரு. மதுக்கூர் பட்டுக்கோட்டையில வந்து இது மாதிரி பெரிய ஒரு மருத்துவமனை இல்ல, நேரா திருச்சிக்கு வர்றாரு. திருச்சியில வச்சு மருத்துவம் பாக்குறாங்க, என்ன நோய், என்ன யூரின் ஒழுங்கா வர்றது இல்ல, இதான் நோய் அவருக்கு. நான் போய் பாக்கிறேன், ஏறக்குறைய 2 வாரம் வந்து ஒழுங்கா யூரின் வரல, அவருடைய வயிறு அப்படி உப்பி இருக்குது. அவன் உப்புன வயிறுல டாக்டர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, துளைய விட்டு டியூப் வழியா என்ன செய்யறாங்க, யூரின் எடுக்கிறாங்க. அவன் வயிறு உப்பி போய் கிடக்குது, துளை விட்டு ஆபரேஷன் பண்ணி டியூப் வழியா யூரின் எடுத்துக்கிட்டு. ஒரு கட்டத்துல ஏறக்குறைய ஒரு 2 அல்லது 3 வாரம் அந்த மருத்துவமனையில் இருந்தாரு. கடைசியில 3வது வாரத்துல அதே மருத்துவமனையிலே மூத்தா போயிட்டாரு. அப்ப என் அருமை, ஏறக்குறைய வயசு வந்து ஒரு 40 முதல் 45 வயசா இருக்கு. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ஒரு 40-45 வயசுல யூரின் வராம ஒரு மனுஷன் மூத்தா போயிடறாரு. அல்ஹம்துலில்லா, நம்ம போய் உட்காருறோம், நமக்கு எந்த பிரச்சனை எந்த சிரமமும் இல்லாம யூரின் வருது. இது பெரிய ஒரு நியமத்தா நியமத்து இல்லையா? எனவேதான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் மலஜலத்தை கழித்து விட்டால் அதற்கென்று ஒரு துவாவை ஓதுங்கள். என்னது போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஓத வேண்டிய துவா என்ன, ஓதிக்கொண்டு வாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், யாழ்லா என்னை மன்னிப்பாயாக, என்றால் மன்னிப்பு கேட்டான், என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாவிடத்திலே தௌபா செய்த வண்ணமாக, அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்ட வந்தமாக பாத்ரூம் கதவை தொடர்ந்துகிட்டு வெளியே வர்றோமே, நான் கேட்கிறேன், நம்ம என்ன பாத்ரூம் கதவை தப்பா பண்ணோம், ஹராமா பண்ணோம், எது இயற்கையோ இயற்கை உபாதையோ அதை முடிச்சுட்டு வெளியே வர்றோம். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இஸ்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வெளியே வர சொல்லுது. ஏன் சொல்லுது, இது வந்து அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்து, உனக்கு மலஜலம் ஈஸியா வெளியானுச்சே, இது என்ன அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியமா, இந்த பாக்கியத்துக்கு முழுசா உனக்கு நன்றி செலுத்த முடியாது, நீ நன்றி கேட்டவன், எனவே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள், ஊஃபராவக்க, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் கேட்க சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அறுக்குறை. ஆரோக்கியம் எப்போது குன்றும், எப்போது நாம் நோயாளியாக மாறுவோம் என்று நமக்கு தெரியாது. எனவே இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம ஆரோக்கியத்திற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட துவாவை, நபிகள் நாயகர்கள் அலைஹிஸ்ஸலாம் ஆரோக்கியத்திற்காக அழகான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள், சஹாபாக்களை ஓத சொன்னார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பள்ளிவாசல இருக்கும் போது அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வருவாங்க, வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள், அந்த துவாவை நான் அதிகமாக செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துவாவை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று நபிகள் நாயகத்தின் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கோரிக்கை வைப்பாங்க. கோரிக்கை வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பெரிய தந்தை அப்பாஸுக்கு அழகாக ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, இதை கற்றுக் கொடுத்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். என்ன துவா, அப்பாஸ் அவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸாலுகல் ஆஃபுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா என்ற துவாவை நீங்கள் அதிகமாக கேளுங்கள். என்ன அர்த்தம், அல்லாஹும்ம இன்னி அஸாலுகல் ஆஃபுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ்வே அல்லாஹும்ம அல்லாஹ்வே இன்னி அஸாலுகல் ஆஃபுவ, நான் உன்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறேன், மன்னிப்பை கேட்கிறேன், மன்னிப்பு மாத்திரம் அல்ல வல் ஆஃபியத ஆபியத்தை நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தை கேட்கிறேன், இம்மையிலும் மறுமையிலும், யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே மறுமையிலேயே எனக்கு ஆரோக்கியத்தையும் எனக்கு ஆபியத்தையும் மன்னிப்பையும் தருவாயாக என்ற அழகான துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பெரிய தந்தை அப்பாஸுக்கு கேட்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துவாவை அதிகமா கேட்டாங்க ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அழகான ஒரு துவா, நீங்க இந்த துவா ஓதுங்க. இந்த துவா, அல்லாஹும இன்னி அஸாலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. பெரிய துவா கிடையாது, சின்ன துவா தான். அல்லாஹும இன்னி அஸாலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும இன்னி அஸாலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்ற அழகான அற்புதமான துவா நீங்களே கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது உங்களுடைய கோரிக்கைகளில் உங்களுடைய துஆக்கள்ல இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில துஆக்களை நாம் தொழுகையில் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். ஆரோக்கியத்தை தொழுகைகளை கேட்போமே தவிர ஆறால் புரிந்தோ புரியாமல் கேட்போம். புரியாம எப்படி கேட்கிறோம்? உதாரணமா தொழுகையில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஒவ்வொரு ரக்காத்திலையும் ரெண்டு சஜதா பண்றோமா இல்லையா? ரெண்டு சஜதாவுக்கு மத்தியில, ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில ஒரு சின்னஞ்சிறிய துவாவை கேளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த சின்னஞ்சிறிய துவா ரெண்டு சஜதாவுக்கு மத்தியில, அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி என்ற அந்த துவாவிற்கு நீங்கள் அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி என் மீது கருணை காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு, வாஃபினி நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நாம் துலுகையிலே துவா செய்யும் துலுகையில ஓதும் போது ரெண்டு சஜதாவுக்கு மத்தியில கேட்கிற பாருங்க, இந்த அர்த்தத்தை விளங்கி அர்த்தத்தை புரிந்து ஓதுனா நம்முடைய துவா அல்ல ஏத்துக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம வித்து துவங்குறோம். நபிகள் நாயகம் அலி செல்லம் இஷாவுக்கு பிறகு சுன்னா துளுவுறாங்க, கடைசி கடைசியா வந்து வித்ரு தொழுவாங்க என்று ஹதீஸ் வருது. வித்ரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினார்கள், ஓத சொன்னார்கள். ஓதியது ஓத சொன்னது மாத்திரமல்ல, நபிகள் நாயகத்தின் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹசனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய சூராக்களை சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ, கற்றுக் கொடுத்த அந்த வசனங்களை சூராக்களை மறுபடியும் சொல்லுங்கள், ஒப்பிங்கள் என்று சொல்வார்களோ, அதே மாதிரி ஹசனுக்கு குனூத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து விட்டு மனப்பாடம் செய்துவிட்டு ஹசனிடத்திலே சொன்னார்கள், ஹசனே அந்த குனூத்தை இடத்திலே ஓது என்று சொல்ல, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு குனூத்தை ஓத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குனூத்தை வந்து சரி பார்த்தாங்க என்ற ஹதீஸுகளை பார்க்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, வித்ரில் ஓதக்கூடிய குனூத் என்பது முக்கியமான ஒன்று. அந்த குனூத் விஷயத்தில் ஓதுகிறோமே, அதுல அல்லாஹ்ட வந்து ஆரோக்கியத்தை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதயித் வஆஃபினி ஃபீமன் ஆஃபயித் வதவல்லனி ஃபீமன் தவல்லயித் வபாரிக் லீ ஃபீமா ஆதயித் وَقِنِي شَرَّ مَا قَلَيْتَ فَإِنَّكَ تَقْلِي وَلَا يُقْلَى عَلَيْكَ إِنَّهُ لَا يَذِلُّ مَنْ وَالَيْتَ تَبَارَكَ رَبَّنَا وَتَعَالَيْتَ என்பது வந்து குனூத்து. இது வந்து இந்த குனூத்தை நீங்க வந்து அர்த்தத்தை பாருங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹு மஹ்தினி ஃபி, எல்லாம் நமக்காக கேட்கக்கூடிய துவா. அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதயித், யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் ஹிதாயத்தை தருவாயாக. அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதயித் வஆஃபினி ஃபீமன் ஆஃபயித், யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் ஆரோக்கியத்தை தருவாயாக. வதவல்லனி ஃபீமன் தவல்லயித், யா அல்லாஹ் நீ யாரையெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களோடு சேர்த்து என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. வக்னி ஷர்ரமா கலயித், யா அல்லாஹ் எனக்கு எதிராக எழுதப்பட்ட தீங்கான விதிகளை, ஷர்ரான விதிகளை மாற்றுவாயாக. அந்த விதிகளை மாற்றி எனக்கு ஹைரான விதிகளாக ஆக்குவாயாக என்று அற்புதமான துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த குனூத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். செய்வது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதயித் வஆஃபினி ஃபீமன் ஆஃபயித் என்று ஓதுகிறோமே, இது அல்லாஹ்ட எதை கேட்கிறோம்? யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவாயாக, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவாயாக, என்னுடைய நோயை முழுமையாக நீக்குவாயாக என்று அல்லாஹ்ட கேட்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த ஏராளமான கோடான கோடி அருள் குடைகளில் முதல் முக்கியமான அருள்கொடை இந்த ஆரோக்கியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆரோக்கியத்தை புரிந்து கொண்டு என்ன செய்யணும், ஆரோக்கியம் நம்மை விட்டு சென்று விடுவதற்கு முன்னால், நாம் நோயாளிகளாக மாறிவிடுவதற்கு முன்னால் இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பது நான் சொல்லக்கூடிய முதல் உபதேசம். நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொன்ன உபதேசமும் முதுமை வருவதற்கு முன்னால் இந்த வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். வாலிபம் வந்து பெரிய ஒரு நியமத்து, பெரிய ஒரு பாக்கிய. வாலிபத்தில் செய்ய முடிந்த காரியங்களை எப்ப செய்ய முடியாது, முதுமையில செய்ய முடியாது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். வாலிபத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய இபாதத்துகளை, செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை உங்களுடைய வாலிபத்திலேயே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு 70 வயசு வந்த பிறகு, 80 வயசு வந்த பிறகு, ஆகா பள்ளிக்கு போக முடியலையே, துணுவ முடியலையே, நோபோய்க்க முடியலையே, இது செய்ய முடியலையே, அது செய்ய முடியலையே என்று கண்கட்ட பிரகார சூரிய நமஸ்காரம் வாங்கலே, அப்படி நீங்க புலம்புனீங்களாக்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இரண்டாவது பெரிய நியமத்து இந்த ஷபாப், இந்த வாலிபம், முதுமைக்கு முன்னால் வாலிபத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வது. இதை சஹாபாக்கள் பயன்படுத்தினாங்களா இல்லையா, சஹாபாக்குடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. சஹாபாக்குடைய வரலாறுகள்ல ஒரு முக்கியமான வரலாறு அர் ரஹீக்குல் மக்தூம், ரஹீக்குல் மக்தூம் ஒரு வரலாற்று கிதாப் இருக்குது. அதை எழுதிய ஆசிரியர் யாரு தெரியுமா, யாரு அவருடைய முழுமையான பேர் என்ன? உலகத்தில் மிகச்சிறந்த வரலாற்று கிதாப், நபிகள் நாயகத்தை பற்றி வரலாற்று கிதாபுக்கு பேர் வந்து ரஹீக்குல் மக்தூம். ஒரு இந்திய காரர் தான் எழுதினாரு. அவருடைய பேர் என்ன தெரியல, சஃபியுர் ரஹ்மான். அவருடைய பேர் என்ன, சஃபியுர் ரஹ்மான், முபாரக் பூரி என்று சொல்வார்கள். ஷேக் சஃபியுர் ரஹ்மான் வந்து எப்படிப்பட்டவர் சொன்ன, இந்த சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவுடைய விருந்தாளியாக உள்ளவர். அவர் சவுதி அரேபியாவுக்கு விருந்தாளியா எப்படி வர்றாரு, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் ஒரு இயக்கம் வைத்திருக்கிறது. இயக்கத்துக்கு பேரு ராபிதா, ராபிதா என்ற ஒரு அமைப்பு. ராபிதா என்றால் துறவை உண்டு பண்ணுவது, அரபியில ராபாத்தா என்றால் கட்டினான், ராபிதா என்றால் துறவை உண்டு பண்ணுவது. யாருக்கெல்லாம் பேருக்கு முஸ்லீமா இருக்கிறாங்களோ, முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாமிய தொடர்பு இல்லாம இருக்குதோ, குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட தொடர்பு இல்லாம இருக்குதோ, அவங்களுக்கு என்ன செய்வது, அந்த அமைப்பு இஸ்லாத்தை பற்றிய தொடர்புகளை உண்டு பண்ணுவது. அதான் ராபிதாவுடைய நோக்கம். இந்த ராபிதா என்ற அமைப்பு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது பாகிஸ்தானுக்கு போறாங்க, கவர்மெண்ட் சார்பாகவே போறாங்க, போய் அங்கே ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் அறிவிப்பு செய்யறாங்க, நபிகள் நாயகத்தை பற்றிய அந்த 23 ஆண்டுகள் வரலாறை ஆதாரபூர்வமாக வரிசை பிரகாரமாக தொகுக்க வேண்டும். எல்லா வரலாறுகளும் ஆதாரபூர்வமா பக்காவா இருக்கணும். பக்காவா இருந்தா மட்டும் பத்தாது, இது நபித்துவத்தின் 1வது ஆண்டு, இது நபித்துவத்தின் 2வது ஆண்டு, இது நபித்துவத்தின் 3வது ஆண்டு, இது ஹிஜ்ரி, இது ஹிஜ்ரி 1, இது ஹிஜ்ரி 2 என்று ஆதாரத்தின் அடிப்படையில வரலாற்று பின்னணிகளோடு அந்த, அதாவது சரியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அந்த அறிவிப்பை வந்து நீங்க கட்டுரையா எழுதணும், ஒரு புஸ்தகமா எழுதணும். அந்த எழுதக்கூடிய மொழி வந்து 3 மொழி. நீங்கள் அரபியில் எழுதி கொள்ளலாம், அல்லது உருதுல நீங்க எழுதலாம், அல்லது ஆங்கிலத்தில் நீங்க எழுதலாம் என்று 3 மொழியை வச்சு நீங்க எழுதுங்க சொல்லிட்டு, யாரு அதை எழுதுறாங்களோ, ஏறக்குறைய சவுதி அரேபியாவில் வந்து ஏறக்குறைய கரெக்டா அந்த அமௌண்ட் தெரியல, ஏறக்குறைய 2 லட்சம் ரியால். யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸோ அவங்களுக்கு எவ்வளவு, 2 லட்சம் சவுதி ரியால் நாங்க வந்து அன்பளிப்பா தருவோம். 2 லட்சம் சவுதி ரியால் மட்டும் இல்ல, அந்த அன்பளிப்பை நாங்க எங்க வச்சு தருவோம்னு சொன்ன, நாங்க மக்காவுல ஒரு மீட்டிங் போடுவோம். அந்த மக்காவுடைய மீட்டிங் தலைவரா யார் இருப்பாரு, அந்த மக்காவுடைய அமீர் இருக்கிறாரு, மக்காவுடைய அந்த அமீர், அந்த அமீருடைய தலைமையில் மக்காவில் ஒரு மாநாடு போடுவோம். அந்த மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும். எங்களுடைய மக்காவுடைய அமீர் கையால அந்த 2 லட்சம் ரியால கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட அறிவு உள்ளவர் எங்க நாட்டுக்கு வந்து விருந்தாளியா வேணும், அவருக்கு இக்காமா இக்காமா ஒண்ணு தேவையில்லை. எப்படி பெரிய பெரிய விஞ்ஞானிகளை சவுதி அரசாங்கம் வந்து விருந்தாளியா வச்சிருக்கிறோம், அதே மாதிரி எங்களுக்கு வந்து மதினா யூனிவர்சிட்டிக்கு நீங்க தேவைப்படுறீங்க, உங்களுடைய கல்வி வந்து எங்க நாட்டு மக்களுக்கு வெளிநாட்டு மக்களுக்கு வேணும் என்று ஒரு அறிவிப்பு செய்து ஏறக்குறைய 1200 பேர் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று என்ன பண்றாங்க, அந்த கெடு பிரகாரம் அந்த வரலாறை தொகுக்கிறாங்க. வரலாறை தொகுத்து சவுதியுடைய ராபிதாவில் வந்து தாக்கல் பண்றாங்க. ராபிதா ஆய்வு செய்து அஞ்சு பேருக்கு பரிசு. சுபஹானல்லாஹ், ராபிதா ஆய்வு செய்து அஞ்சு பேருக்கு பரிசு கொடுத்துச்ச. அதில் முதல் பரிசு பெற்றவர் யார் என்று சொன்னால், நாம் இந்தியாவை சார்ந்தவர், யூபிஐ சார்ந்தவர், ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் போய் என்பவர் தான் முதல் பரிசு பெறுகிறார். அவர் எந்த மொழியில் எழுது, அவருடைய தாய்மொழி உருது. அவருடைய தாய்மொழி உருதில் எழுத அனுமதி இருந்தும் அவர் தாய்மொழி உருதில எழுதாமல் எந்த மொழியில் எழுதினாரே, அரபியில் எழுதுறாரே. அரபியில எழுதி சவுதியுடைய பல பெரிய பெரிய ஷேக்குகள் எழுதுறாங்க. அதே மாதிரி ஈராக்குடைய ஷேக், குவைத்துடைய ஷேக், பல நாட்டு ஷேகுமார்கள் எழுதியும் முதல் பரிசை தட்டி சென்றவர் யாரே, ஒரு இந்தியாவை சார்ந்தவரே. இரண்டாவது பரிசு இந்தியா, அஞ்சாவது பரிசு இந்தியா. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஐந்து பரிசுகள்ல 1, 2, 5 வரை இந்தியா வாங்கிருச்சு. அந்த முதல் பரிசு பெற்றவரு பாருங்க, அந்த கட்டுரை, அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்துக்கு பேரு தான் ரஹீக்குல் மக்தூம். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, ரஹீக்குல் மக்தூம். இன்றைக்கு ரஹீக்குல் மக்தூம் தமிழிலே வந்துவிட்டது. தமிழில் புஸ்தகமாக மாத்திரமல்ல, சிடி வடிவிலே வந்துவிட்டது. சிடியில வாங்கி என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய கம்ப்யூட்டர்ல போட்டு பாத்துக்கலாம், உங்களுடைய மொபைல் போன்ல ஏத்திக்கலாம். இந்த மாதிரியான வசதிகளோடு இன்னைக்கு ரஹீக் வந்துருச்சு. அப்ப என் அருமை சகோதரர்களே, நீங்க வந்து ரஹீக்க படிச்சு பாருங்க. ரஹீக்கை படித்து பார்த்தால் சஹாபாக்கள் அந்த வாலிப பருவத்தில் அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, இஸ்லாத்திற்காக என்னென்ன பாடுபட்டாங்க என்பதை நிறையவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் சுருக்கமாக, நேரத்தை கருதி சுருக்கமாக, சஹாபாக்கள் வாலிப பருவத்தில் செய்த ஒரே ஒரு தியாகத்தை ஞாபகம் கூட்டுகிறேன். என்ன தியாக, உங்க எல்லாருக்கும் தெரியும், அபூஜஹில். அபூஜஹில் தான் இஸ்லாமிய நம்பர் ஒன் எதிரி. இந்த அபூஜஹிலை கொலை செய்த சஹாபாக்கள் யார், பெரிய பெரிய சஹாபாக்களா, என்ன உமர் அலி அல்லாஹ் அபூஜஹில் கொலை பண்ணாங்க, இல்ல ஹம்சாவா கொலை பண்ணாங்க? அபூஜஹிலை கொலை செய்த சஹாபாக்கள் யாரு, ரெண்டு வாலிபம் என்று சொல்வதை விட சிறுவர்கள், ஏறக்குறைய 15-16 வயசு, 15-16 வயது சிறுவர் சஹாபாக்கள் தான் யாரு கொலை பண்றாங்க, அபூஜஹில கொலை பண்ணாங்க. அபூஜஹில் இஸ்லாமிய எதிரி மாத்திரம் அல்ல, அன்றைய அரேபிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய வீரன், ஒரு வீரனும் ஒரு தலைவருமாகிய அபூஜஹில பத்ரு போர்ல ரெண்டு சஹாபாக்கள் கொலை பண்ணாங்க. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள், வேற வேற ஆளு கூட அண்ணன். முஆத் பின் அஃபுரா, முஅவ்வித் பின் அஃபுரா ரலியல்லாஹு அன்ஹும், முஆத் அஃபுராவுடைய பிள்ளைகள். முஆத் என்ற ஒருவரும் முஅவ்வித் என்ற ஒருவரும் தான் யார் கொலை பண்றது, அபூஜஹில கொலை பண்றாங்க. ரெண்டு பேரும் பத்ரு போர்ல கலந்துகிட்டாங்க. பத்ரு போருடைய உச்சகட்டமாக போர் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ரெண்டு சஹாபாக்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கிட்ட கேட்பாங்க, யா அம்மி, எங்களுடைய சிறிய தந்தைய, அரபியுடைய கண்ணிய, அரபியுடைய பண்பாடு என்னன்னு சொன்ன, ஒரு ஆள் நம்மளுடைய வயசுல வர ரொம்ப மூத்தவங்கன்னு சொன்னா எப்படி கூப்பிடுவாங்க, அம்மிங்க வாங்க. சின்ன வயசா நம்ம மீடியமா வயசா அகின்னு வாங்க. நம்ம வாப்பாவுக்கு நிகரா இருந்தா, நம்ம சின்ன வாப்பா பெரிய வாப்பாவுக்கு நிகரா எப்படி சொல்லுவாங்க, அம்மிங்க வாங்க. அப்ப இந்த ரெண்டு சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூப்பிடுவாங்க, யா அம்மி, எங்களுடைய சிறிய தந்தைய இதே மாதிரி கூப்பிட்டு, அரினி அபூஜஹில், அபூஜஹில எங்களுக்கு நீங்கள் காட்டுங்கள், அவன் தான் இஸ்லாமிய மிகப்பெரிய எதிரி, எதிரி மாத்திரமல்ல மிகப்பெரிய வீரன், அந்த வீரன் எங்கள் கைகளால் கொல்லப்பட வேண்டும், அதுதான் இந்த போரின் நோக்கம், எனவே அபூஜஹிலை காட்டுங்கள் என்று அவர்கள் சொல்ல, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தேடி அபூஜஹிலை பார்ப்பாங்க. போருடைய உச்சகட்ட அபூஜஹில் கண்ணுக்கு தெரிய மாட்டான், சொல்லுவாங்க இங்கேயே நீங்க நில்லுங்க, அபூஜஹில் இப்ப தெரியுமா, தெரிஞ்சா நான் காட்டுறேன் என்று சொல்ல, அந்த சஹாபாக்கள் அங்கே நிக்க, பிறகு அபூஜஹில் தெரிய தெரிஞ்சோடு அடையாளம் காட்டுவாங்க, இதுவும் அவன் தான் அபூஜஹிலாக இருக்கிறான் என்று சொல்லி அபூஜஹிலை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அடையாளம் காட்டினார்கள். அடையாளம் காட்டினா அந்த முஆத் பின் அஃபுரா, முஅவ்வித் பின் அஃபுராங்கிற ரெண்டு சஹாபாக்கள் பறந்து பறவைகளை போன்றே பறந்து கையில வாளோட அவன் போவாங்க. போர் நடந்துகிட்டு இருக்கு, நேரா போய் என்ன செய்வாங்கன்னு சொன்ன, முதல்ல அண்ணன் வெட்டுவாரு, அப்புறம் தம்பி வெட்டுவாங்க. ரெண்டு சிறு சஹாபாக்கள், வாலிப சஹாபாக்கள் அபு ஜஹில் என்ன செய்வாங்க, கண்ணிமைக்கும் நேரத்தில் சரமாரியாக வெட்டி சாய்ப்பார்கள், வெட்டி சாய்ச்சிட்டு நேர ரசூலுல்லாஹ் ஓடி வருவாங்க. ரசூலுல்லாஹ் ஓடி வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் அபு ஜஹிலை கொலை செய்துவிட்டோம், அபு ஜஹிலை கொலை செய்துவிட்டோம் என்று அந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது கூட அவங்க சின்ன வயசுங்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே சின்ன ஒரு சண்டை வரும். அண்ணன் சொல்லுவாரு, இவர் இல்ல நானா கொலை பண்ணேன் அப்படிங்குவாரு, இல்ல அவர் இல்ல இவர் இல்ல நானா கொலை பண்ணேன், ரெண்டு பேரும் நான் தான் நானாங்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்க ரெண்டு பேருடைய வாளையும் காட்டுங்கன்னு கேட்பாங்க, ரெண்டு சஹாபாக்கு வாழை காட்டுவாங்க, அந்த ரெண்டு சஹாபாக்குடைய வாழ்ல யாருடைய ரத்தம் சொட்டும், அபூஜகளுடைய ரத்தம் சொட்டு. அதை பார்த்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், இது அபூஜகின் ரத்தமாக இருக்கிறது. என் அருமை தோழர்களே, என் அருமை சஹாபாக்களே, நீங்க ரெண்டு பேருமே அபூஜகளை கொண்டிருக்கிறீங்க, உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்த்து பாராட்டாங்க, அவங்களுக்காக துவா செஞ்சாங்க என்ற செய்திய எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹதீஸ் கிதாபுகள்லயும் எல்லா வரலாற்று கிதாபுகள்லயும் இந்த மிகப்பெரிய வரலாறு பதிவு பண்றாங்கல்ல. எதுக்கு இந்த வரலாறு ஞாபகம் ஊற்ற, அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்துகள்ல இரண்டாவது நியமத்து வஷபாபக கபுல ஹரமை, முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். முதுமையில் இந்த காரியம் செய்ய முடியுமா, செய்ய முடியாது. வாலிபத்தில் இது மாதிரி நல்ல இபாதத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய, அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய என்னென்ன இபாதத்துகளை பண்ணணுமோ அதை வந்து நீங்க வாலிபத்தை பயன்படுத்தி செஞ்சிருங்க என்பதை ஞாபகம் போட்டு. அதே மாதிரி சஹாபாக்கள் வாலிபத்தை எப்படி பயன்படுத்துவாங்க சொன்னா, ஒரு பெரிய ஒரு சஹாபி, மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ் இப்னு சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ், பத்ரு போர், பத்ரு போருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று திரட்டுவாங்க, பத்ரு போருக்கு போவனே, போருக்கு ரெடி ஆகிக்கிறங்க அப்படின்னு சஹாபாக்கள் ஒன்று திரட்டுவாங்க. ஒன்று திரட்டினா இப்னு உமருக்கு அன்னைக்கு ஏறக்குறைய 13 வயசு, 13 வயசு உள்ள இப்னு உமரும் எதுக்கு வந்துட்டாரு, போருக்கு வந்திருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு முன்னால சஹாபாக்கள் அவர் ஒரு ஆய்வு செய்வாங்க, ஆய்வு செஞ்சு இவரு தகுதி உள்ளவரு, இவர் தகுதி உள்ளவர், அவர் தகுதி இல்லாதவர், ஏதாச்சு அந்த வாலிபம் அந்த திறமை அதை வச்சு சில பேரை வேணாங்குவாங்க, சில பேரை வேணுங்குவாங்க. இது மாதிரி சஹாபாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை சின்னஞ்சிறு வயசு என்ற காரணத்தால என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளுபடி செய்தார்கள், நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது இவ்வளவு வரலையெல்லாம் நினைக்கிறாங்க, நம்மளே ரசூல்லா பதில் போருக்கு வேணான்றாங்களோ என்ற எண்ணத்துல சும்மா நிக்காம எப்படி நிப்பாங்க, எட்டுக்கிட்டு நிப்பாங்க, காலை ஒசத்திக்கிட்டு. அது கொஞ்சம் பெரிய ஆளா தெரியும் பாத்தீங்களா, அதை பார்த்து ரசூல்லா, ரசூல்லா என்ன விருந்து கூப்பிட்டாங்க, போருக்கு போடுறாங்க. அவன் சும்மா நிக்காம இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலை உயர்த்தி கொண்டு எட்டி கொண்டு நின்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இப்னு உமர் மட்டும் இல்ல, அவங்க வாப்பாவ பத்தி நல்லா தெரியும். அப்ப பாத்துட்டாங்க, நீ வந்து இப்னு உமர்ப்பா, உனக்கு சின்ன வயசு, உனக்கு போர் செய்ய அனுமதி இல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமரை வந்து பத்ரு போருக்கு வரவேணாம்னு சொல்லிட்டாங்க. பத்ரு போருக்கு வரவேணாம்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் பத்ரு போர் வந்து ஹிஜ்ரி 2 நடந்தது, ஹிஜ்ரி 3 நடந்தது வந்து உஹது போர், அடுத்த வருஷம் உஹது போர் நடக்கு. இப்னு உமர் நேரா ரசூலுல்லாஹ் வருவாரு, யா ரசூலுல்லாஹ், என்னைய பத்ரு போருக்கு வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்ப 13 வயசு, இப்ப ஒரு வயசு கூடிருச்சு, நான் போருக்குரிய தகுதியை பெற்று விட்டேன், என்னை உஹது போருக்காக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி இப்னு உமர் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமரை வந்து உஹது போருக்கு அழைச்சிட்டு போனாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நீங்க இரண்டாவது காரியம், இரண்டாவது நியமத்து ஷபாபக கபல ஹரமி, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நிறைய நான் சொல்லல, டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைங்கிறத சுருக்கமா முடிச்சுட்டு போறேன். மூணாவது நியமத்து என்ன அப்படின்னு சொன்னாக்க கபல சுகுலிக், உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால், சுகுல்னா தெரியும் இல்லையா, சுகுல்னா என்ன, என்னை விட ஜாஸ்தி உங்களுக்கு அரபி தெரியும், நீங்க வந்து நிறைய வேலை செஞ்சு சம்பாதிக்கிற நானே, கடுமையான வேலை, நேரமின்மை இருக்கு பாருங்க, நேரமில்லாத கடுமையான வேலை, இப்படி வேலையில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு முன்னால என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரம் என்பது மிகப்பெரிய அருள் கொடையாக இருக்கிறது என்று ஹதீஸ் வருது. என் அருமை சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு பாக்குறோம், இங்க குவைத்தில் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் ஊருக்கு போனா கிடைக்காது, சவுதியில் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் ஊருக்கு போனா செய்யாது கிடைக்காது. இங்க கம்பெனி 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலை, அதை தாண்டி சொல்லத்தக்க வேலைகள் இருக்காது. அப்ப ஓய்வு நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? இவரை பத்தி பேச, அவளை பத்தி பேச, ஃபித்னா பண்ண, ஃபசாது பண்ண, புறம் பேச, சினிமா பார்க்க, எதெல்லாம் இஸ்லாத்துல கூடாதோ அந்த காரியங்கள்ல தான் அதிகமான பேரு நேரத்தை செலவு செய்யறமே தவிர, ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை இந்த நேரம் ஓய்வு என்பது அல்லாஹ்வுடைய நியமத்தா இல்லையா? சும்மா துசாலுன்ன ஒவ்வொரு நியமத்தை பத்தி அல்லாஹ் கேட்பாரா இல்லையா? அப்ப நேரத்தை நான் கொடுத்தேனே, இந்த ஓய்வு நேரத்தை எந்த வழியில் நீ பயன்படுத்தினாய், நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த நேரத்தை நல்லா செலவு செஞ்சால என்று நம்ம சொல்லனே. எப்படி செலவு செய்யணும்? நீங்கள் நேரத்தை பயன்படுத்துவது தஹ்லீம், கல்வியை கற்கக்கூடிய விஷயத்துல, அதாவது குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், ஹதீஸை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், வரலாறுகளை படித்துக் கொள்ளலாம். நீங்கள் படித்த துறைகளிலே நீங்கள் மருத்துவர் என்று சொன்னால், நீங்கள் பொறியாளர் என்று சொன்னால், நீங்கள் படித்த அந்த துறைகளை நீங்கள் இன்னும் அதிகரித்துக் கொள்வது கல்விக்கு எல்லை உண்டா? ஒரு ஆள் வந்து பெருசா பிஹெச்டி படிச்சுட்டாரு, பிஹெச்டி ஒரு துறையில் பிஹெச்டி படிச்சு விட்டால் அதுக்கு மேல கல்வி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் அந்த துறையை கடிச்சு கரைச்சு குடிச்சான்னு சொல்ல முடியுமா? எல்ல கல்விக்கு வந்து யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் தான், லிமிட்டை தாண்டிய கல்வி இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இது ஆண்களுக்கு மட்டுமே, பெண்களுக்கு பொருந்தும். என் அருமை தாய்மார்களே, உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கி, ஓய்வுல வந்து டெலிபோனை வச்சுக்கிட்டு இங்க பேச அங்க பேசி நேரத்தை வீணடிக்க இப்படிலாம் பண்ணாம நம்ம ஏன் குர்ஆனை கத்துக்க கூடாது? குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடாது? விக்கிரகளை மனப்பாடம் செய்யக்கூடாது? துஆக்களை மனப்பாடம் செய்யக்கூடாது என்ற நல்ல வழிகளில உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை நேரத்தை நல்ல வழியில செலவு செஞ்சாங்க என்று இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதாவது ஒரு சில பேர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து குர்ஆன் ஓத தெரியல என்று சொன்ன சில சகோதரர்கள், இதே குவைத்தில எனக்கு என்ன தெரியல, குர்ஆன் ஓத தெரியல என்று ஒரு சகோதரர் கிட்ட சொன்னார். மாஷா அல்லாஹ் நல்லா படிச்சிருக்கிறாரு, பெரிய கை நிறைய சம்பளம், பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்குறாரு, என்ன செய்ய தெரியலையா? குர்ஆன் எனக்கு ஓத தெரியல ஜி அப்படின்ட்டு சாதாரணமா சொல்றாரு. என் அருமை சகோதரர்களே, இது வந்து கேவலமான ஒன்றா இல்லையா? ஒரு முஸ்லீமுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அவன் என்னங்க முஸ்லீமு? சும்மா பேரை நீங்க வச்சுக்கிட்டா போதுமா? குர்ஆன் ஓதுவது வந்து கட்டாயமான கடமை. எப்படிப்பட்ட கடமை? ஏன் நீங்க துளுவுறீங்க? ஏன் நீங்க நோபு வச்சீங்க? தொழுவும் நோபு வையும் நல்ல உத்தரவு போடுற எனவே செய்யறோம். அதே உத்தரவை குர்ஆன்ல, குர்ஆன் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? முதல் வகையை என்ன இயக்கற, ஓதுவீராக, ஓதுவீராக, ஓதுவீராக. அப்ப முதல் வகையை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். திருமலை குர்ஆன்ல 30 ஜுஸ்கள்ல 21வது ஜுஸ் நீங்க எடுத்து படித்து பாருங்கள். உத்துனு மா ஊஹிய இலைக மினல் கிதாப், அல்லாஹ் கிதாப் வஹியாக அருளப்பட்ட இந்த கிதாபை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உத்துனு திலாவத்து பண்ணுங்கள், குர்ஆனை நீங்கள் திலாவத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்ட. இது வந்து ஏவல் வினை, கட்டளை வினை. அப்ப ஏவல் வினையை பயன்படுத்தி இக்ரா என்று அல்லாஹ் சொல்கிறான், உத்துனு அல்லாஹ் சொல்றானே. அப்ப இந்த வசனங்கள் குர்ஆன் ஓதித்தான் ஆகணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா? குர்ஆன் ஓதுவது வந்து கட்டாயமான கடமை. உங்களுக்கு நேரம் கிடைக்குது, நேரத்தை எப்படி செலவு செய்யுங்க? குர்ஆனை கற்றுக்கொள்ள நீங்கள் செலவு செய்யுங்கள். அதுக்கு பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது. ஏதாவது யாருக்கு ஓத தெரியுமோ அவரை நீங்க பிடிங்க. சின்ன ஒரு சிரமம் இருக்கலாம், ஒரு மாசம் நீங்க கஷ்டப்படலாம், ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டால் என்ன செய்ய முடியும்? குர்ஆன் ஓத கத்துக்கிற முடியும். அப்ப குர்ஆன் நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு இந்த மாசம் சம்பளம் வந்து 100 தீனார், உங்க கம்பெனில சொல்றான் நீ குர்ஆன் ஓத கத்துக்க, குர்ஆன் ஓத கத்துக்கிட்ட ஒரு சம்பளத்தை உசத்திடுவேன், 150 தீனார் கொடுத்துருவேன் என்று சொன்னால் தலைகீழ நின்றாவது கத்துக்கிடுவோமா இல்லையா? ஆனா ஒரு ஆஃப்டர் ஒரு மாசத்துக்கு ஒரு 50 தீனாருக்காக இந்த மாதிரி பண்றவன், குர்ஆன் ஒரு நாள் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த தரஜா இருக்கு பாருங்க. அதை நீங்க நீங்க நினைச்சு பாத்தீங்களாக்க, நீங்க இன்னைக்கு இப்பவே கத்துக்கிடுவீங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆனை கற்றுக்கொள்வது வந்து மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒன்று. அது மட்டுமில்லாம குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், புனிதமான வாதம், குர்ஆன் அருளப்பட்ட வாதம். இந்த மாதத்தில கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யுங்கள்? வேலை கரெக்டா போறவா இல்லையா? கரெக்டா தூங்குறவா இல்லையா? கரெக்டா சகுறு போற சாப்பிடுறவா இல்லையா? அது மாதிரி குர்ஆன் திலாவத்துக்கு ஒரு டயத்தை ஒதுக்குங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு டயத்தை ஒதுக்கி நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள். உங்களுக்கு சுகுல் வருவதற்கு முன்னால் அந்த ஓய்வை நீங்கள் பயன்படுத்துங்கள். குர்ஆன் திலாவத்தை பத்தி ஹதீஸ்கள் எப்படிலாம் பாக்கிறான்னு சொன்னா, ஒரு ஒரு அன்சாரிய சஹாபி, அவங்க பேர் வந்து உசைத் பின் ஹுதை ரலியல்லாஹு அன்ஹு. உசைத்ங்கிற சஹாபி ஒரு நாள் அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுவார். குர்ஆனை ஓதினார், அவருடைய குதிரைய ஒரு இடத்துல கட்டி போட்டு குர்ஆனை ஓதுவாரு. குர்ஆனை இந்த சஹாபி ஓதுவாரு, ஓத ஓத குர்ஆனுடைய ஓசையை கேட்க கேட்க அந்த ஒட்டகை அந்த குதிரை என்ன செய்ய அப்படியே மிரளும், மிரள்றதை இந்த சஹாபி பார்ப்பாரு. பார்த்துட்டு அண்ணா அந்த வானத்தை நோக்கி பார்ப்பாரு, அவர் வீட்டுல நம்ம வீடு மாதிரி பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா காங்கிரீட் வீடு கிடையாது, சும்மா குடிசையா தான் இருக்கு. அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும். அப்ப இந்த சஹாபி அண்ணாந்து பார்ப்பாரு, வானத்திலிருந்து மேகமூட்டம் இவருடைய வீட்டை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்ப்பாரு. பார்த்துட்டு ஓதுவதை நிறுத்துவார். நிறுத்தவுடனே மிரண்ட குதிரை சும்மா நிக்கி மேகமூட்ட வீட்டை நோக்கி வந்துச்சு பாருங்க, அது அப்படி ரிட்டர்ன் அப்படி மேல போகும். இரண்டாவது அந்த சஹாபி குர்ஆனை ஓதினார், குதிரை மிரண்டது, மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்தது, நிறுத்தினார், மிரண்ட குதிரையும் சும்மா நிக்க ஆரம்பித்து விட்டது. வெந்த வந்த மேகமூட்டம் திருப்பி என்ன செய்யுது, மேகத்தை நோக்கி வானத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் அந்த சஹாபி குர்ஆனை ஓதுவார், அதே மாதிரி அற்புதமான காட்சியை பார்ப்பார். பார்த்து விட்டு அந்த சஹாபியே சொல்வார், அதற்கு பிறகு அந்த இரவிலே நான் குர்ஆனை ஓதவில்லை, குர்ஆனை நான் மூடி வைத்து விட்டேன். ஏன் வைத்து விட்டேன், அந்த குதிரைக்கு பக்கத்தில் என் மகன் யஹ்யா தூங்கிக் கொண்டிருந்தான், நான் தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதினால் என் குதிரை மிரண்டு என் மகனை மிதித்து விடுமோ, என் மகன் மிதிக்கப்பட்டு மரணித்து விடுவானோ என்ற பயத்தின் காரணத்தால் என்ன செய்து விட்டேன், அந்த இரவிலே குர்ஆனை ஓதவில்லை. குர்ஆன் ஓதுவதற்கு முடிவு கட்டிட்டு படுத்து தூங்கிட்டு சுபுஹு பள்ளிவாசலுக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ தொழுகை வச்சு முடிச்சிடுறாங்க. தொழுகை வச்சு முடிச்ச உடனே பொதுவாக ரசூல்லாவுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்ன, சுபுஹுக்கு பிறகு திரும்பி உட்கார்ந்து ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகள் அதுக்காரர்கள் துஆக்கள் அதுகளை முடிச்சிட்டு சஹாபாக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதை பத்தி பேசுவாங்க, கனவுகளை பற்றி பேசுவார்கள். ஏதாவது சஹாபாக்கள் கண்ட நல்ல கனவுகளாக இருந்தால் நல்ல உங்கள்ட்ட சொல்லாமா இல்லையா, அப்ப கண்ட நல்ல கனவுகளை சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துக்கு சொல்ல, நபிகள் நாயகர்கள் அலைஹிஸ் ஸலாம் உங்க கனவுக்கு இதா அர்த்தம், உங்க கனவுக்கு இதா பலன் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் சம்பந்தப்பட்ட இந்த உசைத் பின் ஹுதை ரலியல்லாஹு அன்ஹு தான் கண்ட இந்த அற்புதமான காட்சியை நபிகள் நாயகத்திடம் சொல்லுவார். சொன்னால் நபிகள் நாயகம் அலைஹிஸ் ஸலாம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, தில்கல் மலாயிகா, அது மேகமூட்டம் அல்ல. அவர்கள் எல்லாம் மறக்குவார்கள். அவர்கிட்ட சொல்றாங்க, மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்ததே இறங்கியதே, உனக்கு தூரம் உங்களால மேகமூட்டமா தெரிஞ்சிச்சு, அது நிசமான மேகமூட்டம் அல்லப்பா, அது என்ன, தில்கல் மலாயிகா, அவரையெல்லாம் மறக்குவார்கள். குர்ஆனுடைய ஓசையை கேட்ட காரணத்தால உடைய வீட்டை நோக்கி இறங்கி வண்ணமாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் அலைஹிஸ் ஸலாம் அந்த சஹாபியை பார்த்து ஆதங்கப்பட்டு சொன்னார்கள், யா உசைத் லவ் கரஅத்தல் அஸ்பஹத் யன்ஸுரு நாஸ், உசைதே நீ சுபுஹ் வரை குர்ஆனை ஓதிருக்கலாமே, சுபுஹ் வரை குர்ஆனை ஓதிருந்தால் அந்த மலக்குகள் கீழே இறங்கி இருப்பார்களே, மலக்கு வகை நீ பார்த்திருக்கலாமே, மலக்குகளை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பை நீ இறந்து விட்டாயே என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ் ஸலாம் அந்த சஹாபியை பார்த்து ஆதங்கப்பட்டு சொன்னாங்க. இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபலாயிலுல் குர்ஆன், குர்ஆனின் சிறப்புகள் என்ற ஒரு பாடத்தில் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, நாம் எங்கு உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதினாலும் அந்த இடத்துக்கு யார் வர்றது, மலாயிகத்து ரஹ்மா இறங்குறாங்க. அப்ப நம்ம வீட்டுகளுக்குள்ள செய்தா வரக்கூடாது, மலாயிகத்து ரஹ்மா வரணும் சொன்னா என்ன செய்யணும், கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி குர்ஆனை திலாவத்து செய்யுங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆன் திலாவத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுறேன், யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ, யாரெல்லாம் ஓதது இல்லையோ, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனை பொறுத்தவரை நாளை மறுமையிலே ரெண்டில் ஒன்றை செய்யும். ஒன்னு என்ன செய்ய, யாரு குர்ஆனை ஓதுனாங்களோ, யாரு சிந்திச்சு பண்ணாங்களோ, யாரு அது பிரகாரம் அமல் பண்ணாங்களோ, அவங்க விஷயமா குர்ஆன் மறுமையில பேசுமா, எப்படி கை தனியா கால் தனியா பேசுமோ அதே மாதிரி குர்ஆன் என்ன செய்ய, மறுமையில வந்து அல்லாஹ்ட்ட பேசு, அப்ப இந்த குர்ஆன் சொல்லுமா, யாரு ஓதலையோ ஓத தெரியலையோ அவர்களை பார்த்து யாழ்லா இவன் என்னை தொடவே இல்லை, என்னை ஓதவே இல்லை, என்னை ஓத தெரியாது, எனவே இவனை மன்னிக்க வேண்டாம், இவன் மீது கருணை காட்ட வேண்டாம், நரக படுகுழியிலே இவனை தள்ளுவாயாக என்று குர்ஆன் மறுமையிலே பதுவா செய்யும். யாருக்கு எதிராக, யாருக்கு எதிராக, யாருக்கு ஓத தெரியலையோ ஓடுறது இல்லையோ அவங்களுக்கு எதிராக கட்டாயமா இந்த கலாமுல்லா நிச்சயமாக பதுவா பண்ணும். யாரு ஓதுறாங்களோ ஓத தெரியுமோ சிந்திச்சாங்களோ அமல் பண்ணாங்களோ அவங்களுக்கு சொல்லுமா, யாருலா இவன் என்னை ஓதினான், என்னை ஆராய்ந்து பார்த்தான், இவருடைய உபதேசங்கள் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான், எனவே இவனை மன்னிப்பாயாக, இவன் மீது கருணை காட்டுவாயாக, இவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்றெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய கலாம் வந்து அல்லாஹ்வுடைய சிபாரிசு பண்ணும் என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, கலாமுல்லா மறுமையில் சிபாரிசு செய்ய வேண்டுமா லானத் செய்யணுமா? அப்ப லானத் பண்ணாம பதுவா பண்ணாம சிபாரிசு பண்ணணும் சொன்னா என்ன செய்யணும்? குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். அது மாத்திரமல்ல, கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரம் அதில் நீங்கள் குர்ஆனை ஓதினால் மறுமையில குர்ஆன் திலாவத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அழைத்து செல்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். மறுமையில இபாதத்து பண்ண மாட்டோம். நான் கேட்கிறேன், மறுமையில நோன்பு வைப்போமா வைக்க மாட்டோம்? மறுமையில தொழுவோமா இல்ல? மறுமையில வந்து ஜகாத் சதகா கொடுப்போமா? மறுமையில ஹஜ் உண்டா? நம்ம இந்த உலகத்தில் செய்த இபாதத்துக்கு பரிசுதான் மறுமை சுருக்கம். அங்க போய் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அங்கு போயும் ஒரு இபாதத்து இருக்கிறது. அது எந்த இபாதத்து? குர்ஆன் திலாவத்து. கலாமுல்லா வந்து அழியாது. கலாமுல்லா வந்து சுருக்கத்திலே இவருக்கு இமாம் அபூதாவூத் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, மறுமையிலே சுருக்கத்திலே யாரு இந்த உலகத்துல குர்ஆன் அழகா ஓதினாங்களோ அவங்கள்ட்ட மலக்குகள் சொல்லுவாங்களா, இக்ரா வரத்தி கமா துரத்திலு ஃபி துன்யா, இக்ரா நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். எப்படி ஓதுவது? வரத்தி நிறுத்தி நிதானமாக அழகாக உச்சரிப்போடு தலிவீதோடு ஓதுங்கள். கமா துரத்திலு ஃபி துன்யா, உலகத்தில் எப்படி தரித்தீப்பா ஓதுனீங்களோ அதே மாதிரி ஓதுங்க என்று சொல்லப்படும். அந்த சொர்க்கவாசி குர்ஆனை ஓதுவார், ஆயத்து ஆயத்தாக ஓதுவார். ஒவ்வொரு வசனங்கள் வசனங்களாக ஓத ஓத அவருடைய தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே வரும். சின்ன தரஜாவுல சுருக்கத்துக்கு போயிட்டமாக்கு அங்க உட்கார்ந்து குர்ஆன் தலாவத்து பண்றமே, ஆயத்து ஒவ்வொரு ஆயத்து 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 ஓத ஓத என்ன செய்யுது? உங்களுடைய அந்த தரஜாவை வந்து அல்லாஹ் உசத்திக்கிட்டே வருவான் என்ற சஹிஹான ஹதீஸ இமாம் அபூதாவூத் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, குர்ஆன் திலாவத் அவசியம். இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி என்ன செய்யுங்க? குர்ஆனை நீங்க கட்டுக்கிறங்க, குர்ஆன திலாவத்து பண்ணுங்க, பல சூராக்கள் துஆக்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நான் கேட்கிறேன், குர்ஆன்ல ஆயத்துல் குர்சின்னு ஒரு ஆயத்து இருக்கு இல்லையா? ஆயத்துல் குர்சி எவ்வளவு இருக்கு தெரியும்? கைய தூக்க சொல்ல வரல. ஏன்னா தூக்க முடிஞ்சவங்க சந்தோஷமா தூக்கிடுவீங்க, தூக்க முடியாதவங்க சரவர மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப கையெல்லாம் தூக்க வேணா, உங்களையே நீங்க கேட்டுக்கங்க. நான் பப்ளிக்கா விட்டு யாரையும் நான் வந்து அவமானப்படுத்த விரும்பல. நீங்க என்ன செய்யுங்க? இங்க அவமானப்படுத்த ஒரு 100 பேர் 150 பேர் இது ஒண்ணுமே இல்ல. கோடான கோடிகளுக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால மறுமையில் அல்ல அவமானப்படுத்தி விட்டால் அது எவ்வளவு பெரிய அவமானம். அந்த பெரிய அவமானத்திற்கு முன்னால என்ன செய்யுங்க? எனக்கு ஆயத்தில் குறிச்சு ஓத தெரியாத, ஆயத்தில் குறிச்சு மனப்பாடம் இல்லையே, நான் ஏன் மனப்பாடம் பண்ணக்கூடாது என்று என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ஆயத்தில் குறிச்சு நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சையீதுல் இஸ்திக்ஃபான் ஒரு துவா இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து சையீதுல் இஸ்திக்ஃபா. கேள்விப்பட்டது இல்லையோ, தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஒரு மணி நேரம் முடிச்சுக்கலாமா? ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம். சையீதுல் இஸ்திக்ஃபா தெரியுமா? சொல்லுங்க ஜி, தெரிஞ்சா சொல்லலாம். நீங்க சிரமப்பட வேணா, தெரிஞ்சா சொல்லலாம். அதாவது ஒரு சில பேருக்கு தெரியுது, அதுவும் தப்பி தடுமாறி. என்ன கேக்குறேன்னா, சையதுல் இஸ்திக்ஃபார் வந்து ஒரு முக்கியமான துவா. நான் அதை சொல்றேன், நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சு. புகாரில கூட இந்த ஹதீஸ் வருது இன்ஷாலா. நாளைக்கு வந்து இந்த துவாவுடைய நம்பர் நான் சொல்றேன் புகாரில, சரியா? அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அபுதுக வான அலா அஹிதிக வவாயதிக மஸ்தத்தாத்து அவுது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வஅபூ பி தம்பி ஃபக்ஃபிர் லி ஃபின்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அந்த. இதான் அந்த துவா. இதுதான் நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேக்கீங்களே, தௌபா செய்றீங்களே, மன்னிப்பு கேட்கக்கூடிய துவாக்கல்ல இதான் சையீத், இதான் தலைவர். நீங்க அஸ்தகஃபிருல்லாஹ்ங்கலாம் நிறைய உலக கேட்கலாம், இதான் தலைவர் துவா. இந்த துவாவை பத்தி ஹதீஸ் வருது, யார் காலையில் சுபுஹுக்கு பிறகு இதை ஓதி விட்டாரோ, இதை ஓதியவர் மாலைக்குள் மரணித்து விட்டால் நிச்சயமாக சொர்க்கவாசியாகவே வர்ணிக்கிறார். சுபுஹுக்கு பிறகு இதை ஓதிவிட்டு மகரிபு சலாவுக்குள்ள போத்தா போயிட்டா கன்ஃபார்ம் நம்ம யாரு, சொர்க்கவாசி. மகரிபுக்கு பிறகு இதை ஓதிவிட்டு சுபுஹுக்குள்ள போத்தா போயிட்டா நிச்சயமா யாரு, சொர்க்கவாசி. அப்ப காலையிலும் மாலையிலும் இதை ஓதி 24 hours எப்பமோ தா போறானே, யாரா போத்தா போறான், பாருங்க நேரத்தை நீங்க வீணா வெட்டியா நீங்க வேஸ்ட் ஆக்காம இப்படிப்பட்ட துஆக்களை மனப்பாடம் செய்து ஓதினால் உங்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஃபாயிதா கிடைக்கும். அதே மாதிரி நான் கேக்குறேன், நம்முடைய உம்மா அப்பா ஓதா போயிட்டாங்க, ஓதா போயிட்டா ஜனாசா தொழுகை இருக்குது, 4 rakat இல்லையா, 4 takbir, 4 takbir. இன்னும் சில போனா நம்ம மக்காவுக்குலாம் போறோம், மக்கா மேலாவுக்கு போவோம், அங்க உம்ரா பண்ணிட்டு ஹஜ்ஜி பண்ணிட்டு பிறகு என்ன செய்வாங்க, மக்காவுல ஒவ்வொரு சலாவுக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. அப்ப காபா ஹரம் ஷரீஃபுல தொழுகுறமே ஹஜ் பண்ணி முடிச்சிருப்போம், அல்லா பாவத்தை மன்னிச்சிருப்பான், உமரா பண்ணி முடிச்சு அல்லா பாவத்தை மன்னிச்சிருப்பான். அப்புறம் தக்பீரு, எது ஜனாசா தொழுகை, 4 takbir, 4க்கு பிறகு என்ன ஓதுவிய ஓது பாக்குற, முதல் தக்பீர் ஜனாசா தொழுகையில முதல் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுவீங்க, அவுது பிஸ்மி சொல்லிபுட்டு அல்ஹம்து சூரா. 2வது தக்பீரு என்ன ஓதுவீங்க, ஸலவாத்து. இதுவரை சொல்லிவீங்கன்னு எனக்கு தெரியும். 3வது தக்பீருக்கு என்ன ஓதுவீங்க, அது என்ன சொல்லுங்க. 3வது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஓதினார்கள், எதை ஓத சொன்னார்கள், என்ன பெரிய துவா பக்ரா மாரியா? நீங்க தமிழ்ல கேட்கறதெல்லாம் கூடாது. நான் கேட்கறேன், நீங்க வந்து சூரத்துல் ஃபாத்திஹா தமிழ்ல ஓதினா என்ன, அப்ப அது மட்டும் தமிழ்ல கூடாது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அரபில கத்து கொடுத்தாங்களோ அது அரபில தான் கேக்குறேன். நீங்க ஸலவாத் ஓதுறீங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு நீ ஸலவாத் அருள் புரிந்த மாதிரி முஹம்மது நபிக்கு அருள் புரிவாயாக சொல்லாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அரபியில் கற்று கொடுத்து விட்டார்களோ அதை அரபியில் தான் ஓத வேண்டும். அது அல்லாத பிறதுவாவத்தான் நீங்க தமிழ்ல சொல்லாமே தவிர குனுத்து ஓதுறோம் அல்லாஹ் மாதிரி அது சொல்லாம, யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவாயாக, யா அல்லாஹ் நோயை நீக்கு, எதுவா அது கிடையாது. அப்ப இந்த அருமை சகோதரர்களை நம்ம மூத்தா போயிடுறோம், நம்ம உமா பாப்பா மூத்தா போயிடுறாங்க, மலை மக்கள் மூத்தா போயிடுறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய அழகான அந்த ஜனாசா இருக்குது. அந்த ஜனாசாவுக்காக வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறோம், என்ன பாவ மன்னிப்பு, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வாக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ மத்கலஹு வஃஸிலஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத் வநக்கிஹி மினல் கதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ் وَعَبُدِلُهُ دَارًا خَيْرًا مِنْ دَارِهِ وَأَهْلًا خَيْرًا مِنْ أَهْلِهِ وَزَوْجًا خَيْرًا مِنْ زَوْجِهِ وَأَدْخِلْهُ الْجَنَّةَ وَأَعِذْهُ مِنْ عَذَابِ الْقَبْرِ وَمِنْ عَذَابِ النَّارِ கொஞ்ச பெருசு மரத்தா இருக்குது. அப்ப இந்த துவாவை நீங்க மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ண என்ன செய்யலாம், ஒரு மாசம் வச்சிருக்கீங்க, நீங்க நாளைக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க இந்த ரமலான் ஃபுல்லா முயற்சி பண்ணுங்க. இந்த ரமலான் ஃபுல்லா முயற்சி பண்ண முடியுமா முடியாதா, கட்டாயம் முடியும். அப்ப உமா பாப்பா மூத்தா போயிட்டாங்க, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக, அவருடைய கபலை விசாலப்படுத்துவாயாக அப்படின்ட்டு அவங்களுக்கு துவா செய்யறமே. இது நமக்கு தெரியறேன்னு சொன்னா இதை விட ஒரு கேவல அவமானம் இருக்க முடியும், நீங்க ஒரு ஹஜ்ஜுக்கு வர போறீங்க, உமராக்கு வர போற, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கம்மு நிக்கிறது. மூணாவது பிறகு நாளுக்கு பிறகு அவரை சலாம் சொல்லுவாரு, நம்ம சலாம் கொடுத்து வந்துடுறது. இது நம்மை நாம் ஏமாத்துவதா இல்லையா, அல்லாவையும் சேர்த்து ஏமாத்துவதா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்து வந்து ஃபராகக்க தபல சுகுலி, உங்களுக்கு சுகுல வருவதற்கு முன்னால ஓய்வை நீங்கள் இது மாதிரி நல்ல காரியங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்க. நாலாவது மட்டும் சொல்லி முடிச்சிடற, அஞ்சாவதுக்கு டைம் இல்லைங்கிற நாள நான் என்ன நாளைக்கு சொல்லிக்கிறேன். நாலாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க கபல மௌத்தி, உங்களுக்கு மூத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்ப மூத்தா போவோம் சொல்ல முடியாது இல்லையா, மூத்து சொல்லிட்டா வர மூத்துக்கு வயசுலாம் காரணம் இல்ல, மூத்துக்கு நோயெல்லாம் சொல்லாம திடீர்னு வந்துருது. இப்ப திடீர்னு நீங்க மரணித்து விட்டால் அங்கே போய் உங்களுக்கு ஏதோ ஃபாயிதாவா இருக்கு, நீங்க செய்யக்கூடிய அமல்கள் தான் இங்க வந்து வெற்றியா இருக்கு. அப்ப எப்ப அல்லாஹ் கூப்பிட்டாலே நான் நிம்மதியா சந்தோஷமா போய் சேருவேன், அங்க போய் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தில வஹயாத்தக கபல மௌதி, உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இதுக்கு ஒரே ஒரு நிறைய ஹதீஸ் சொல்ல முடியாது, டைம் இல்ல. ஒரே ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி சொல்லி காட்டிடுறேன். நான் வந்து ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால காதல் பட்டில ஓதிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எங்க மதரசாவு கிட்ட வந்து ராஜீவ் காந்தி வர்றாரு. அப்ப வந்து அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் வந்து வர்றாரு. வந்தா எங்க மார்சாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு வேகத்தடை இருக்கும். அந்த வேகத்தடை இருக்குது, வர்றதுக்கு முன்னால ரோட்டை கூட்டி கிளீன் பண்ணி பக்காவா சூப்பர் ஆகிட்டாங்க. ஆக்கிரதம் மட்டும் இல்லாம அங்கே ஸ்கூல் இருக்கு, மதரசா இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, அதுக்காக போடப்பட்ட வேகத்தடை. என்ன பண்றாங்கன்னா அந்த வேகத்தடை இடிச்சிடறாங்க, வேகத்தில இடிச்சு ரோடோட சமம் ஆகிட்டாங்க. எனக்கு சின்ன வயசு தான், ஒரு ஆட்ட வேலை செய்யற ஒரு ஆட்ட போய் கேக்குறேன், வேகத்தில இடிக்கிறீங்க, இது வந்து நல்லதானே இல்ல? ஒரு தேதியை சொல்லி ராஜீவ் காந்தி வர்றாரு, அதுக்காக இந்த இந்த ரோடு வழியா தான் வருவாரு அப்படிங்கிறாங்க. நானா நினைக்கிறேன், எவ்வளவு பெரிய ஆளு, விலை உயர்ந்த கார்ல வர போறாரு, சின்ன வேகத்தில ஏறி இறங்கினா என்ன என்ன இருக்காக போகுது, எவ்வளவு மக்களுக்கு ஃபாயிதா வரதுக்கிட்டு இருக்குது, இதை போய் உடைச்சு தள்ளுறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். வந்தாரு, அவருக்கு அந்த ஏறி அதுல காரு குலுங்க கூடாதான், அந்த அளவுக்கு உடம்பு குலுங்காம இருந்துக்கிறனே அப்படின்னு எல்லாம் பண்ணாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வர்றாரு மெட்ராஸுக்கு, ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. பிரச்சாரத்துக்கு வந்த என்ன ஆயிருச்சு, உண்டு வச்சு உண்டுமெல்லாம் ஆக்கிடுறாங்க, பார்த்தமா இல்லையா? அவ வேகத்தடையில ஏறி இறங்கி அவர் காரு குலுங்குது பாருங்க, அந்த கஷ்டம் வந்து அவர் பரக்கூடாது முடிவு பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை என்ன பிரிச்சு, அந்த கஷ்டம் இல்லப்ப அதுக்கு மேல சேர்த்து கஷ்டப்படு வச்சுட்டானா இல்லையா, உடம்பு சுக்குனரா போயிருச்சா இல்லையா, கரோசல யாரு அவன்டே தெரியலையே, அவர் எப்படி அடக்கம் பண்றாங்க, காலு மட்டும் மிஞ்சுது அப்படித்தானே நீங்க பாத்துருப்பீங்க. நான் கேட்கிறேன், அவர் அடக்கம் பண்ணாங்களே அவர் மாதிரி ஒரு பாடி, அது என்ன நெசமா இல்ல, அவர் அது வந்து முஷக்கல் கவி, அது முஷக்கல். அந்த ராஜீவ் காந்தி இந்த அதிகாரி அந்த அதிகாரி எல்லா அதிகாரியுடைய அந்த லகமும் வந்து முஷக்கலா தான் இருந்து தவிர கரெக்டா அவர் மட்டும் கிடையாது. இப்ப எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவரு, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தவரு, அவருடைய விலை உயர்ந்த காரு சின்ன ஒரு வேகத்தில ஏறி இறங்க கூட அளவுக்கு முடிவு பண்ணாங்களே. அல்ல என்ன பண்ணிட்டா, ரப்பு ஒரு நாட்டை நாடுனா முடிஞ்சு போயிடும், எவ்வளவு பெரிய ஆளு தப்பிக்க முடியாது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, அவரே ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்ப அல்லாஹ் மௌத்த தருவாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த நோன்பு ஃபுல்லா இருப்போமா, நீங்க கேரண்டியா சொல்ல முடியுமா? நான் இல்ல, நான் கட்டாயம் இந்த 30 நோன்பு பிடிப்பேன், இந்த வருஷம் பெருநாள் கொண்டாடுவேன், நீங்க சொல்லுவீங்களா? யாருக்கு எந்த கேரண்டி பண்ண முடியாது. இந்த மைக்கை தயார் பண்றான் பாருங்க, இந்த கம்பெனிக்காரன் இந்த மைக்கு கேரண்டி கொடுக்குறான். சாதாரண ஒரு 50 ரியால் அதை கொடுத்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறேன், 50 ரியால் அயன் பாக்ஸுக்கு 5 வருஷம் கேரண்டியா, ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்பாடுகள், ஒவ்வொரு அந்தாசிவுகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த கேமரா வந்து பதிவு செய்யுது, பதிவு செய்ய நல்ல கேமராவா இருக்கு, பதிவு செய்ய பதிவு செய்யோ இல்லையோ இங்க உள்ள மலக்குகள் பதிவு செய்யறாங்க, பதிவு மட்டும் இல்ல வறுமையில விசாரிப்பாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்துகள்ல முதல் நியமத்து வந்து ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க. இரண்டாவது வாலிபம், இதை பயன்படுத்துங்க. மூணாவது ஓய்வு நேரம், அதை பயன்படுத்துங்க. நாலாவது ஹயாத்து, அதை பயன்படுத்துங்க. அஞ்சாவது ஒரு நியமத்தை இருக்குது, அதை நான் சொன்னேன், இதான் எனக்கு கடைசி பகாரா போயிடும் இன்ஷால்லா. நான் அந்த செய்திகளை வந்து நான் அடுத்து நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த நியமத்துகள் என்று எதையெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நியமத்து இதை நல்லா பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்களோ, அந்த நியமத்துகளை நபிகள் நாயகம் எப்படி பயன்படுத்தினாங்களோ, பயன்படுத்த சொன்னாங்களோ, சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ, அது பிரகாரம் பயன்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது சரியான பதிலை சொல்லி அந்த பதிலின் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கினா அதாபன் நார் வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.
அல்லாஹ்.